கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. ஆறாம் அத்தியாயம். அவளும் நோக்கினாள். வந்தியத்தேவன் தொண்டையை கணைத்துக் கொண்டான். வார்த்தைகள் வரவில்லை. தலையுடன் கண்களும் சுழன்றன. ஒன்றும் பேசக்கூடாது. வந்தியத்தேவன் மெல்ல நடந்தான். அவன் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்று படுக்கையில் வீழ்ந்தான். மறுநாள் இரவு மேன்மாடத்தில் பஞ்சவன் மாதேவியும் இன்பவள்ளியும் வந்தமர்ந்தார்கள். அதே போன்று வந்தியத்தேவன் முதல் நாள் வந்த இடத்திற்கு மெல்ல வந்தான். அவன் எதிர்பார்த்தது போல் குந்தவை அங்கு நின்று கொண்டிருந்தால் வந்தியத்தேவனை இன்று முதலில் பேசினான். எனது அற்புத நடனத்தை காண தாங்கள் வந்துவிட்டீர்கள் போலிருக்கிறது என்றான் மெல்லிய குரலில். என்னதான் சிரிப்பை அடக்கினாலும் குந்தவையால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. மறுமொழி கூற உடனே வார்த்தைகளும் வரவில்லை. இவ்வளவு பிரமாதமாக பாடுபவரை கண்டதில்லை என்று வந்தியத்தேவன் மீண்டும் பேசினார். மேன்மாடத்தை பார்த்துவார். சோழமன்னனின் பெருமையும் இசையும் கலையும் இங்கே சர்வசாதாரணமாக வருமே என்றாள் குந்தவை. இதை கூறுவதற்குள் அவள் பட்ட பாடு எப்படி சொல்வது? இன்னும் பாட்டின் ஓசையும் நடனமிடம் கால் சரங்கை ஒளியும் கேட்கவில்லை. அப்படியே அங்கு நின்று கொண்டிருப்பதை விட இளைய பிராட்டி எங்காவது அமர்ந்து கொள்ள விரும்பினாள். மாளிகையே ஆழ்தடித்திரையில் இருந்தது. எங்கேயோ ஓரிரண்டு காவலர்கள் விழித்திருந்தும் விழுத்தபடியே உறங்கிக் கொண்டும் இருந்தனர். வானில் மதி உதயமாகி மங்கிய ஒளியை வீச தொடங்கிவிட்டது. மாதவி கொடிகளால் ஆன சிறு மண்டபம் அருகே இருந்தது. அற்புதமாய் பாடும் இன்பவள்ளி நான் கண்டெடுத்த மாணிக்கம், தாய் தந்தையற்ற அனாதை என்று மீண்டும் பேச்சை தொடங்கினாள் குந்தவை. ஓஹோ, அதுதான் காலையின் சிகரமாக திகழ்கின்றாள் போலிருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். மகிழ்ச்சியும் முகஸ்துதியும் வார்த்தைகளில் சேர்ந்து வந்தன. இங்கே கால் கடுக்க நிற்பதை விட அங்கே சென்று உட்காரலாமே. அங்கிருந்து அவர்கள் நடனமிடும் இடம் தெரியும், பாடும் ஓசையும் கேட்கும் என்றாள் இளைய பிராட்டி. வந்தியத்தேவன் சம்மதம் கேட்காமலே மெல்ல மாதவி பந்தலை நோக்கி நடக்கலானாள் அவள். போர்க்காலங்களிலே கம்பீரமாக நடக்கக்கூடிய வந்தியத்தேவன் கால்கள் பின்னின, தடுமாறின. எனினும் ஒருவித சக்தி அவனை உந்தி தள்ளியது. இன்பவள்ளியை மாமல்லபுர கடற்கரையில் கண்ட விதத்தை இளைய பிராட்டி கூறினாள். இன்பவள்ளி பழந்தமிழ் பாடல்கள் பலவற்றை கற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அற்புத கருத்தோடு கூடிய மாணிக்க வாசகர் பாடல்கள் என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டன என்றான் வந்தியத்தேவன். இளைய பிராட்டியின் புருவம் நெருங்கியது. மாணிக்க வாசகர் பாடலா? உங்களுக்கு எப்படி தெரியும்?
அதை போன்ற அற்புத தமிழ் பாடல்களை படிக்கவாவது மீண்டும் பாதாளசுரைக்கு செல்லலாமோ என்று எண்ணுகிறேன். கண்டரன் மதுரன் ஒருவன் மட்டும் இல்லாவிடில் வந்தியத்தேவனை இப்போது பார்த்திருக்கவே முடியாது.
கண்டரன் மதுரனா? என் சகோதரனா? உங்களை அவ்வப்போது சிறையில் வந்து சந்தித்தானா? அவன் தந்தையை தடுக்கவில்லையா? பழுவெட்டரையர் எதுவும் தலையிட்டா ஆட்சேபிக்கவில்லையா?
அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? மாதுரனின் மதுரமான சொற்களும் அவன் அளித்த மதுரமான பாடல்கள் நிறைந்த ஓலைச்சுவடிகளும் இல்லை என்றால் எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்திருக்கும். நல்ல வழியாக அவன் ஒருவனாவது என்னை குற்றவாளி என்று சந்திக்கவில்லையே. வந்தியத்தேவன் இந்த சொற்கள் இளைய பிராட்டியின் நெஞ்சில் முள்ளென்று தைத்தன.
நானும் அவரை குற்றவாளி என்று எண்ணியதாக நினைக்கின்றீரோ? ஐயோ, அதனால் தான் இவ்வளவு நாள் என்னோட பேசவும் முற்படவில்லையோ
என்று நினைத்தாள். எப்படியாவது அந்த கருத்தை மாற்ற வேண்டுமே. உற்சாகமான எண்ணத்தோடு உல்லாச வழியாக கருதி வந்த இடத்தில் வேதனை வந்து சூழ்ந்துவிடக் கூடாது.
தங்களை குற்றவாளி என்று நான் நினைக்கவில்லையே. நீங்களாக என் பிரமை அடைகின்றீர்கள் என்றாள் இளைய பிராட்டி.
இப்போது நினைக்காமல் இருக்கலாம், ஆனால் பழைய நிலை வேறு என்றான் வந்தியத்தேவன். தன்னை சுட்டுகிறாரோ என்று குந்தவை எண்ணிவிட்டாள்.
ஆம், ஒரு முறை கூட அவரை சிறையில் சென்று காணவில்லை. ஒரே ஒரு முறை சென்றோம். மயங்கி வீழ்ந்த வானத்தையை விரைந்தெடுத்து வந்தோம். அதை அவர் பார்த்திருக்கலாம். நம் இதய வேதனையை எப்படி சொல்வது?
மேகங்களிடையே
மறைந்திருப்பதால் சந்திரனுக்கு ஒளி கொடுக்க மனமில்லை என்று பொருள் இல்லை என்றாள் குந்தவை.
வந்தியத்தேவனும் அந்த வேளையில் மறைமுகமாக பேசுவதை விரும்பவில்லை. குந்தவையின் குரலில் சோகம் ஒழிப்பதை தெரிந்து, சோழ நாட்டின் அரசகுமாரியை நாடற்ற அனாதை ஒருவன் கலங்க வைப்பதா என்று எண்ணினான். தேவி, நான் குறிப்பிட்டு ஒருவரையும் குறை கூறவில்லை. என் விதியைத்தான் நான் நொந்து கொண்டேன். நான் நாடற்றவன், சாதாரணமான ஒரு வீரன். தாங்களோ பெரும் சாம்ராஜ்யத்தின் அரசகுமாரி. உங்கள் இதயத்தை புண்படுத்துமாறு ஏதாவது கூறியிருந்தால் என்னை பொறுத்தருளுங்கள் என்று கூறி வந்தியத்தேவன் சட்டென எழுந்தான். இளைய பிராட்டி திடுக்கிட்டாள்.
இன்னும் இவர் கபடமற்ற உள்ளத்துடனேயே இருக்கின்றார். இவரா சாதாரண வீரர்? இவரா நாடற்றவர்? பொறுத்தருளுமாறு வார்த்தைகள் பேசுகிறார். எழுந்துவிட்டாரே!
இளைய பிராட்டியார் ஒரு கணம் என்ன செய்கின்றோம் என்பது அறியாமல் அவர் கரங்களை உடனே பிடித்து அமர செய்து,
வல்லவரையரே, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்? தாங்களா நாடற்றவர்? தாங்களா ஒரு சாதாரண வீரர்? உங்கள் பரம்பரையை வீர பரம்பரை என உலகறியுமே.
ஒரு காலத்தில் வானர் கொடுத்த மன்னரை தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு பெரும் பெரும் சாம்ராஜ்யத்து மன்னர்கள் முயன்றனரே.
நீங்கள் அனாதை என்றால் நானும் அனாதைதான். நீங்கள் நாடற்றவரானால் நானும் நாடற்றவள் தான்.
நாடற்றிருப்பது நல்லது, வல்லவரையரே. சிறு வயதில் நான் வேடிக்கையாக சொல்லுவேனாம், கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை, செய்து கொண்டாலும் சோழ நாட்டை விட்டு செல்லப் போவதில்லை என்று. நானற்ற அரசகுமாரன் தானே என் எண்ணத்தை இடேற்றுவார்? இளைய பிராட்டி கூறி வரும் போது அவள் கண்களில் நீர் தழும்பியது. மைத்திட்டிய அந்த கண்கள் ஏரியை போல் நீரை தேக்கிவிட்டன. கலக்கமடையா அந்த காரிகையின் கண்களில் கண்ணீர் குளமாகியது. வந்தியத்தேவனும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டான். இளைய பிராட்டியின் கண்ணீரை துடைக்க விரும்ப அவன் கரங்கள் துடித்தன. அவ்வளவு துணிவு வரவில்லை. தேவி, இன்னுமா அந்த குற்றவாளியின் மீது தங்களுக்கு அபிமானம்? இன்னும் தங்கள் இதயத்தில் எனக்கு இடம் இருக்கிறதா? வந்தியத்தேவன் குரல் தழுதழுத்தது. அவன் உண்மையிலேயே இதயம் நெகிழ்ந்து கூறினான். வல்லவரையரின் சொற்கள் குந்தவையின் உள்ளத்தை நெகிழ வைத்தன. தன் இதயத்தை விளக்கி கூற இளைய பிராட்டி முற்பட்டாள். வந்தியத்தேவனை திடீரென்று சிறைப்படுத்தியதற்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை கூறினாள். சிறிய பழுவட்டரையரின் கெடுபிடியும், அவர் எப்படி பார்த்திபேந்திர பல்லவனையை நம்பியிருந்தார் என்பதையும் கூறினாள். காஞ்சி பொன் மாளிகையில் தான் எப்படி அஞ்ஞாத வாசம் செய்தாள் என்பதையும் கூறினாள். உங்களை சுற்றி இருள் வேதனை, அதே போல் என்னை சுற்றி வெளிச்சம் இருந்தாலும் இதயத்தில் இருள் வேதனை. அரசு குடும்பத்தவர் எவரையும் காணக்கூடாது என்றே காஞ்சியில் காலம் கழித்தேன் என்றாள் குந்தவை. என்னை பொறுத்தருளுங்கள் தேவி, நான் தவறாக என்னை விட்டேன். என் அவசரம் என்னை விட்டு இன்னும் மறையவில்லை என்றான் வந்தியத்தேவன். அதனால் என்ன, என் மீது தவறு இருக்கிறது? தங்கள் விடுதலையை கோரி நான் கட்சி சேர்த்து நாட்டிலேயே பெரும் பிளவை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நாட்டில் குழப்பம் உண்டாகக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தானே அருள்மொழியை கடல் கடந்த நாடுகளை சுற்றி வருமாறு கூறி அனுப்பினேன். அதே நிலையில் நான் விரோதமான செயலில் ஈடுபடலாமா? என் கனவுகளை அடக்கி ஆசை கோட்டைகளை மறைத்து காஞ்சியில் வாழ்ந்து வந்தேன்.
என்ன கோட்டைகள் கட்டினீர்கள், பிறகு மறைத்தீர்கள் தேவி? வந்தியத்தேவன் கேட்டான் குறும்புத்தனம் சொல்லில் மிளிர.
இளைய பிராட்டியின் முகம் சிவந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அருகில் இருந்த சிறு தடாகத்தில் உள்ள தாமரை மொட்டுக்கள் சிவக்க தொடங்கிவிட்டன. எங்கோ பறவை ஒன்றும் குரல் கொடுத்து விட்டது. பொழுது புலரும் வேளை நெருங்கிவிட்டதா?
தேவி, என்ன கனவுகள் கண்டீர்கள்? வந்தியத்தேவன் மீண்டும் கேட்டான். 12 ஆண்டுகளாக மறைந்திருந்த துணிவு மீண்டும் பிறந்தது
என்று பெருமூச்சு விட்டபடி இளைய பிராட்டி கூறினாள். யாராயிருந்தாலும் சரி, ஆண்குலமே பெண் துன்பம் அறியாது. உங்கள் வடிவத்தை இதய சிறையில் வைத்து புழுங்கினேன்.
ஓ, எனக்கு இரட்டை தண்டனையோ? வந்தியத்தேவன் கூறவும் இளைய பிராட்டி மெல்ல முறுவல் பூத்து,
இப்படியே கண்ணியாகவே கழித்து விடுவோமோ என்று கூட பயந்தேன் என்றாள்.
பயமா? தங்களுக்கா? தங்களை கண்டல்லவா மற்றவர்கள் பயப்படுகிறார்கள்?
ஆம், என்னை கொடிய நாகத்தோடு ஒப்பிட்டாள் ஒரு ராணி. என்னை கர்வக்காரி என்றும் கூறினார்கள்.
இப்போது ஏன் மறைந்த அந்த பழுவூர் ராணியை பற்றி பேச்செடுக்கின்றீர்கள்? தாங்கள் கர்வமாயும் கொடியவளாயும் இருந்தால் எனக்கும் பெருமைதான்.
பெருமையா?
ஆம், கவர்ச்சிக்காரியின் கணவர் என்றும் பொல்லாதவளின் மணாளன் என்றும் பிற்காலத்தில் கூறுவார்கள் அல்லவா?
கணவனா மணாளனா? வல்லவரையிலே தங்களுக்கும் இந்த குற்றவாளியின் மீது இன்னும் அபிமானம் இருக்கிறதா?
வந்தியத்தேவன் உணர்ச்சி வசப்பட்டான். தேவி, நான் கூறியதை திருப்பிக் கூறுகின்றீர்களா? அப்பொழுது நம் திருமணம் ஆரூர் தியாகேசல் சன்னதியிலே நடந்திருக்க வேண்டும். காலத்தின்படி தள்ளி போட்டது.
ஆடம்பரமற்ற முறையில் திருமணமா? என் தந்தை அப்போது விரும்பியிருக்க மாட்டாரே.
ஆம், தாங்களும் தங்கள் இளவல் அருண்மொழியும் விரும்பினால் ஆடம்பரமற்ற முறையில் தான் நடக்கும். அதுவும் என் எண்ணம் ஒன்று நிறைவேறிய பிறகு, என் பணி ஒன்று முடிவடைந்த பிறகு.
என்ன அது?
இளைய பிராட்டி பரபரப்போடு கேட்டாள். ஆதித்த கரிகாலரை கொன்ற குற்றவாளியை கண்டுபிடிப்பது என் முதல் வேலை, அதை நிறைவேற்றாமல் என்று கூறுவதற்குள் அந்த கொடி வீட்டில் ஏதோ சலசலப்பு கேட்டது. யாரோ வரும் காலடி ஓசை கேட்டது. உண்மைதானா? அங்கே வந்தவர் அவர்தானா? வந்தியத்தேவனும் குந்தவையும் திடுக்கிட்டு எழுந்து நின்றனர். அரைக்குறியான அந்த வெளிச்சத்தில் சூழலில் அங்கு அருண்மொழி நின்று கொண்டிருந்தார். இன்னும் ஒரு உருவமும் அங்கே இருக்க வேண்டும். அந்த உருவம் சமயம் சரியில்லை என்று ஓடி பதுங்கிவிட்டது. அருண்மொழி புன்முறுவலோடு, உள்ளே வரலாமா? தங்கள் பேச்சில் குறுக்கிடுவதற்கு பொறுக்க வேண்டும் வல்லவரையரே என்றார்.
யார், யார் என்று திடுக்கிட்டதால் வார்த்தை தடுமாற எழுந்த வல்லவரையரை நோக்கி,
வல்லவரையரே, இந்த நேரத்தில் நான் எங்கு வந்தேன் என்று ஆச்சரியப்படலாம். அதெல்லாம் பிறகு சொல்கின்றேன். தாங்கள் ஒரு சபதம் செய்ய முற்பட்டீர்களே, நல்ல வேளையாக அதை நிறைவேற்ற முன்வந்து விட்டேன். ஆதித்த கரிகாலரை கொன்ற குற்றவாளியை கண்டுபிடித்த பின் திருமணம் செய்து கொள்வேன் என்றெல்லாம் கூறாதீர்கள். அந்த வேளை துரிதமாக நடக்கும். திருமணத்தை முடித்துக் கொண்டு உற்சாகத்தோடு ஈடுபடுங்கள் என்றார் அருண்மொழி. மாளிகையின் மேல்முற்றத்தில் முதல் நாள் இரவு வந்த இன்பவல்லியும் பஞ்சவன் மாதேவியும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் பேசியபடியே பஞ்சவன் மாதேவி உறங்கிவிட்டால் இன்பவல்லி மட்டும் விழித்தவாறு அமர்ந்திருந்தாள். அவள் சிந்தனை குதிரை எங்கெங்கோ சுற்றி அலைந்தது. பொழுது விடியும் நேரத்திற்கு அறிகுறியாக கீழ்வானம் வெளுத்தது. இன்பவள்ளிக்கு முல்லைத்தீவி நினைவு வந்துவிட்டது. தஞ்சையில் இருக்கும் இளவரசரின் நினைவு வந்துவிட்டது. சோக மனத்திலே சேர் அவள் மென்ன முணுமுணுக்க தொடங்கினாள்.
குன்றிந்து குளம் காத்த குமரன் வந்து காவானோ தோழி, காவானோ தோழி என்று அவள் பாடினாள். சிறிது சிறிதாக அவள் குரல் கணீர் என்று உயர்ந்தது. மாளிகையில் இருக்கின்றோம் என்பதை மறந்தாள். பொழுது புலரும் சமயம் வந்துவிட்டது என்பதை மறந்தாள். அவள் தன்னை மறந்திருக்க வேண்டும். அவள் அத்தோடு நிறுத்தவில்லை.
அவளுடைய சோகம் எல்லையை அடைந்திருக்க வேண்டும்.
குமரன் வர கூவு வாய்க்கோயிலே, குளிர் நெருஞ்சோலை மாலை திருநாடன்
என்று பாடினாள். மாதவி கொடி வீட்டினுள் இருந்த அருண்மொழியின் செவிகளில் இந்த பாடல் விழுந்தது. முதலில் ஏதோ கேட்ட பாட்டினை போல் இருந்தது.
குமரன் வர கூவு வாய் என்ற பாடலின் இனிமை அதே குரல்
அவரை திடுக்கிட வைத்தது. மாதவி பந்தலில் நின்று வெளியே சட்டென வந்தார் அருண்மொழி. தொடர்ந்து குந்தவையும் வந்தியத்தேவனும் வந்தனர். பெரும் சூறாவளி அடித்தது. மரம் கொடிகள் சடபடவென முறிந்தன. பேரிடி இடித்தது. மின்னல் வெட்டி சென்றது. பேய் காற்று ஹோ என்று இழைந்தது. அருண்மொழியின் உதடுகள்
இன்பவள்ளி இன்பவள்ளி என்று முணுமுணுத்தன. குமரன் வர கூவுவாய் குயிலே, ஆ அவளேதான்.
அருண்மொழி இசை வந்த இடம் நோக்கி விரைந்து ஓடினார். குந்தவையும் வந்தியத்தேவனும் ஒரு கணம் ஒன்றும் புரியாது திகைத்து நின்றனர். அருகருகே இருந்து அவர்களது கரங்கள் மெல்ல ரகசியம் பேசின. மின்காந்தாள் விரல்களும் வஜிரம் பாய்ந்த வீரரின் விரல்களும் ஒன்றோடு ஒன்று கலந்தன. அவர்கள் விழிகள் மாளிகையின் மேன்மாடத்தையே நோக்கி இருந்தன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.